ராதே கிருஷ்ணா. பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர் கோர்கீழ் கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ரொம்ப அழகா கண்ணனை பத்தி வர்ணிக்கிறார். கண்ணனை பத்தி வர்ணிக்கும் பொழுது கண்ணன் கிருஷ்ணன் அப்படின்னாலே கோபாலன், கோக்களை பாலனம் செய்யக்கூடியவன் கோபாலன். கண்ணன் அப்படின்னாலே மாடுதான ஞாபகம் வரும். கோ மாதா சர்வசிரேஷ்டமானவள். ஆண்டாள் சொல்றா கண்ணன் எப்படா மாடு மேய்ச்சான் அப்படின்னா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தா வனத்தே கண்டோமே. உனக்கு ரொம்ப பிடிச்ச பசுக்கள் எல்லாம் பகவான் புல்லு மேய்ஞ்சவொன்னு ஜலம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அழகா யமுனை கழிச்சுட்டு போய் குடி அப்படின்றானாம். தண்ணி குடிக்க மாட்டேங்கிறதான். உடனே பகவான் அந்த மாடுகள் மேல அக்கறை கொண்டு அன்பு கொண்டு பிரியமா தான் தன் கைய பின்னாடி கட்டிண்டு மாடுகள் போலே ஜலம் குடிச்சு காட்டுறானாம். உடனே மாடுகள் குடிக்கிறது அப்படின்ற ஆண்டாள். அப்ப கோமாதா மேல எவ்வளவு பிரியம் வைக்கணும்னு பாத்துக்கோங்க. கோமாதா நன்னா இருந்தாள் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லது. மாடு அப்படின்னாலே செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாளே திருப்பாவில சொல்றா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். மாடு ரொம்ப வசதி. ஒரு காலத்துல பாரத தேசத்துல அவ்வளவு ஜோர், எல்லா வீடுகள்லயுமே மாடுகள் இருக்கும். எந்த வீட்டுல மாடுகள் வச்சு பராமரிக்கிறாளோ அவ வீட்டுலதான் பொண்ணே எடுப்பா. ஏன்னா மாத்தி 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 மேல இருந்துட்டே இருக்கும். அதனாலயே அந்த பெண் பிஸியா இருப்பா, அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு சொல்லி யார் வீட்டுல மாடுகள் இருக்கோ அந்த மாடுகள் இருக்கிற வீட்டுலதான் பெண் எடுக்கிறது வழக்கம். பகவான் அழகா மாடு மேய்ச்சிட்டுனா இல்லையா, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன். இந்த பகவான் அழகா புல்லாங்குழல் வாசிட்டு வரானோ முன்னாடி மாடுகள் எல்லாம் போகிறதான். இந்த மாடுகள் எல்லாம் போகும்போது அது குளம்படி பட்டு 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 கீழே இருந்து மண் புழுதியா பறக்கிறதான். பகவானுடைய மேனில வேர்வை வழியே அந்த புழுதி எல்லாம் பகவான் மேல படுறதான். பகவானுக்கு அப்பாடா இந்த கோதூளி ஸ்நானம் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறானோ. அதனாலே மாட்டினுடைய அந்த குளம்படி மண் எடுத்து போட்டுட்டோம்னா அவ்வளவு விசேஷம். அதனாலதான் பகவான் பார்த்தான், தானே கோகுலம் வந்தான். ஏடா நான் மாடு மேய்க்கிறது பரமசுகம், கோ சம்ரக்ஷணம் கலியுகத்துல வரவா எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே கண்ணன் கோபாலனாக ராஜகோபாலனாக வந்தான். சரியா, பகவானுக்கே கோவிந்தன்னு பேரு, கோக்களுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னு சொல்லி காமதேனு பகவானுக்கு கொடுத்த திருநாமம் கோவிந்தன்ற திருநாமம். இந்திரனும் கூட நின்றுட்டு இருந்தான். கோவிந்த பட்டாபிஷேகம், பகவான் மாடுகளை அப்படி தாங்குறானாம். அவ்வளவு ஆச்சரியமா தடவி கொடுக்கறான் இவன். புல்லாங்கள் ஊதி ஊதி மாடுகள்லாம் ஏக்கிற ஆண்டாள் சொல்ற, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். இந்த மாடுகள் இருக்கு அதுவே நீங்காத செல்வம் அப்படின்றா. நித்தியம் கோவில்ல விஸ்வரூப தரிசனம். முதல்ல யார் போய் பார்க்க நினைச்சிருக்க, கோவில திறந்த உடனே பகவான் நம்ம முகத்துல விழிக்கிறது ரெடியாவே இல்லை. பசுமாடு கண்ணுக்குட்டி அழிச்சுட்டு போய் சுவாமி முன்னாடி நிக்க வைப்பா. எப்படி தெரியுமா, திரும்பி நிற்கும். அந்த பசுமாட்டினுடைய பின்பாகத்தை தான் பகவான் திருமுகத் மண்டலத்தால் முதல் முதல்ல பாக்குறாராம். ஏன்னா பசுவினுடைய பின்பாகத்துல மகாலட்சுமி உரையறாளாம். தாயார் எல்லா இடத்துலயும் உரைய மாட்டா, இந்த இடத்துல அவ ஜீவிக்கிறா, அவ வசிச்சுட்டு இருக்கான்றதுனாலேயே பசுவினுடைய பின்பாகம் அத்தனை வசத்தி அப்படின்னு காண கிடைக்கிற. இப்ப பெருமாளே காலங்காத்தால பசுவினுடைய பின்பாகத்துல முழிக்கிறார் அப்படின்னா அப்ப எவ்வளவு வசதி பாருங்க. எங்க கோமாதா இருக்காளோ, எங்க கோமாதாவுடைய சப்தம் இருக்கோ, எங்க கோமாதாவுடைய அந்த மூத்திரம் விழறதோ, எங்க கோதூளி இருக்கோ, அங்க நீங்காத செல்வம் நிறைந்து. இன்னைக்கும் கோகுலம் பிருந்தாவனம்லாம் நன்னா இருக்கு அப்படின்னா, அந்த கோவா அவ்வளவு அழகா கொண்டாடுறார். கோமாதா அழகா இந்திரன் அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப நாரதர் வந்து சொல்றார் கௌதம மகரிஷி கிட்ட, இந்த இந்திரன் அவளை கல்யாணம் பண்ணி கூடாது, நீங்க வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றார். அப்ப பிரம்மதேவர் சொல்றார், யார் பூ பிரதட்சணம் பண்றாளோ அவளுக்கு தான்ட்டார். அப்ப கௌதமர் சொல்றார், என் கால் விந்தி விந்தி நடக்கிறதுலாம் முடியாது சுவாமி, அதனால என்னால பூ பிரதட்சணம் பண்ண முடியாது, இந்திரனே அவளை கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு. அப்ப அழகா அவ பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாடு கன்று ஈனுகின்ற சமயம், அப்ப உடனே அழகா சொல்றார் நாரதோ பாருங்கோ அழகா ரெண்டு முகத்தோட பசுமாடு இருக்கு, அழகா பிரதட்சணம் பண்ணுங்க. பூ பிரதட்ச சமானம், மாடு கண்ணு போடும் பொழுது அதை பிரதட்சணம் பண்ணா பூவே பூமி முழுக்க பிரதட்சணம் பண்ண புண்ணியம். அப்ப எத்தனை வசத்தின்னு பாத்துக்கோங்க, 30 கோடி தேவர்களும் வசிக்கும்படியான ஒரு ஸ்தலம் கோமாதா. அந்த கோமாதா நம்ம எல்லாருக்கும் அம்மா பால் கூட குடிக்காம குழந்தைகள் வளர்ந்திருப்பா, பசும்பால் இல்லாம வளரவே மாட்டா. இன்னைக்கு அபிஷேகம்னா பசும்பால் தான் சிரேஷ்டம். விபூதி இட்டுக்கிறாளே, அந்த விபூதியோட மகாத்மியம் என்ன, அந்த கோமாதாவுடைய சாணத்திலேருந்து வர்றதான அத்தனை வசதி தானே, நெய் பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே எதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதோ அத்தனையும் கோமாதா கொடுக்கறதானே, பஞ்சகவ்யம் எவ்வளவு வசதி. இன்னைக்கு கோமாதா கிட்டே இருந்து வராத பொருளே கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால பெத்தம்மாவை அழகா காப்பாத்துற மாதிரி கோமாதாவை காப்பாத்தணும்ன்றா. நம்ம அம்மா பால் கூட ஒரு குறிப்பிட்ட வயசு தான் குடிப்போம், ஆனா நம்மளுடைய எலும்ப கரைக்கிற வரைக்கும், நம்ம செத்து போனவன அந்த கடைசியில சாம்பல கரைக்கிற வரைக்கும் கோமாதாவுடைய பால் தான் நமக்கு, சரியா? அதனால கோ சம்ரக்ஷணம் அப்படின்றது ஒவ்வொரு இந்துவினுடைய தர்மம் கடமை, மாற்றமே கிடையாது. எவ்வளவோ செலவு பண்றேன், மொபைல் போனுக்கு செலவு பண்றேன், ரிங்டோனுக்கு செலவு பண்றேன், வெட்டி செலவு 1000, பைசா ஒண்ணு வாங்கினா 300 ரூபாய் 500 ரூபாய். ஒரே ஒரு கோமாதாவை தத்தெடுத்துக்கோங்க, ஒரு பிடி அரிசியாவது ஒரு பிடி அன்னமாவது கோமாதாவை கொடுங்க. காஞ்சி பரமாச்சாரியெல்லாம் கோமாதாவை சம்ரட்சிக்கிறது நம்முடைய தர்மம்னு பெரியவா சொல்லியிருக்கா, கண்ணனே நடத்தி காட்டிட்டான், பெரியவா சொல்லிட்டான். எவ்வளவு வசதி தெரியுமா, மாட்டு பொங்கல்லாம் யாருக்கு கொண்டாடின்னு இருக்கோம், நமக்காகவா? அவ்வளவு வசதி மாட்டு பொங்கல்னா, புரிஞ்சுதா? அப்ப இன்னிலேந்து கோமாதா சம்ரக்ஷணத்துல நான் ஈடுபடுவேன், என் வம்சத்தார் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. கோமாதா நன்னா ஆயிட்டான்னா தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஜோரா இருக்கும். கோமாதா சம்ரக்ஷணம் நம்முடைய மிகப்பெரிய கடமை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? அப்ப இன்னில இருந்து கோமாதாவை தியானம் பண்ணணும். ஆத்துல கிரகப்பிரவேசம் கூட முன்னாடி யார் வரும், அப்ப அதுக்கு கோமாதா வேண்டி இருக்கு இல்லையா, சோறு திங்குறோம் இல்லையா, எந்த சாப்பாடு தெரியுமா நன்னா இருக்கு, நன்னா எருது வச்சு காளைய வச்சு உழுத அந்த வயல்ல இருந்து வரக்கூடிய அரிசி அன்னம் ரொம்ப நன்னா இருக்கு. ஏன்னா அப்படியே அந்த திமில் அவ்வளவு பலம் கொட்டி கிடக்கு, சொல்லிண்டு போகலாம். கோமாதா பிரபாவம் சொல்லிண்டு போகலாம். கோபாலன் கோவிந்தன் எத்தனை திருநாமங்கள் பகவானுக்கு, சரியா? அப்ப இன்னிலேந்து வருஷா வருஷம் மாசா மாசம் எவ்வளவோ செலவு பண்ணல, கொஞ்சம் பணம் நிச்சயமா கோமாதா சம்ரக்ஷணத்துக்கு நீங்க கொடுத்துத்தான் ஆகணும், இது தர்மம், இதுல மாற்றம் இல்லை. நிறைய கோசேவா சாலைகள் இருக்கு, பார்த்து அழகா ஒத்தாச பண்ணுங்கோ. அந்த கோமாதாவுக்கு நீங்க கொடுக்கற ஒவ்வொரு பணமும் உங்க வம்சத்தையே காப்பாற்றும், இது சத்தியம். கோவிந்தன் மேல சத்தியம், ராஜகோபாலன் மேல சத்தியம். ஜெய் போலோ கோமாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.